வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் விஜயானந்த் அங்கிள் பேசுறேன். அரங்கநாதபுரம் அப்படிங்கிற நகர வீரவர்மன் அப்படின்னு ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு மதிவல்லவன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தான். அந்த மதிவல்லவனுக்கு திருமணம் செய்து வைத்து அவனுடைய மனைவி வந்து கர்ப்பமாயிருந்தா. நிறைமாத கர்ப்பிணியான அந்த பெண்ணை பிரசவம் பார்ப்பதற்காக அந்த பெண்ணின் தகப்பனார் தன்னுடைய பரிவாரங்களை அனுப்பி அழைத்து வர கூறியிருந்தார். மதிவல்லவன் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு அந்த பரிவாரங்களோட சுந்தரவனம் அப்படிங்கிற காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது திருடர்கள் வழிமறிச்சு அவங்ககிட்ட இருந்ததெல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்த பல்லக்கையும் பறிச்சுக்கிட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. மதிவல்லவன் தன்னுடைய மனைவியை கால்நடையாக கூட்டிக்கிட்டு நடந்து வரும்போது அவனுடைய மனைவியான மோகனாங்கி நடக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு சத்திரத்தில் உட்காந்துக்கிட்டான். அப்போது அவளுக்கு பிரசவ வலி எடுத்தது. சரி, நான் இப்போ ஊருக்குள்ளே போய் யாரையாவது பார்த்து கூட்டிகிட்டு வரேன், பிரசவம் பார்க்கறதுக்கு மருத்துவச்சியை பார்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே போனான் மதிவல்லவன். மருத்துவச்சியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நகரத்துக்குள்ளே வந்த மதிவல்லவன் ரொம்ப களைப்பின் மிகுதியால் ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்தான். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரியான சுந்தரி அப்படிங்கிற பெண் மதிவல்லவனுடைய அழகை பார்த்து மயங்கி, நீ என்ன திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டான். அப்போ மதிவல்லவன் சொன்னான், இல்லை, எனக்கு ஏற்கனவே திருமணமாகி என்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கா, அவளை நான் கூட்டிகிட்டு வர்ற வழியில் திருடர்கள் வந்து எங்கிட்ட இருந்த பொருட்களையெல்லாம் பறிச்சுக்கிட்டு அடித்து விரட்டிட்டாங்க. அதன் பிறகு என்னுடைய மனைவியை கால்நடையாகவே ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வந்ததில் அவள் ரொம்ப களைப்பாகி ஊருக்கு வெளியில் இருக்க மண்டபத்தில் உட்காந்துருக்கா. அவளுக்கு பிரசவ வலி வேற எடுத்துருச்சு. நான் இப்போ வந்து ஒரு மருத்துவச்சியை கூட்டிகிட்டு போகணும். இந்த நேரத்தில் நீ வந்து இந்த மாதிரிலாம் குழப்பத்தை உண்டு பண்ணாத, எனக்கு முடிஞ்சால் ஒரு மருத்துவச்சியை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் சொன்னதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாத சுந்தரிங்கிற அந்த பெண் மதிவல்லவன் மேலே இருந்த ஆசையில் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அவனை வந்து ஒரு ஆட்டுக்கிடாயாக மாற்றி தன்னுடைய வீட்டு பின்பக்கத்தில் கட்டி வச்சிட்டான். அந்த ஆட்டுக்கிடாயை தினந்தோறும் அவள் அவுத்து விட்டு மேய அனுப்புவாள். அப்புறம் திரும்ப சாயந்தரம் வந்ததும் அந்த ஆட்டுக்கிடாயை பிடிச்சி கட்டி வச்சிருவா. இது மாதிரி அந்த பெண் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டு இருந்தா. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமா இருந்த சத்திரத்தில் பிரசவ வழியில் துடிச்சுக்கிட்டு இருந்த மோகனாங்கிய வழிப்போக்கர்கள் பார்த்தாங்க. அவங்க ஒரு மருத்துவச்சி ஏற்பாடு பண்ணி அவளுக்கு பிரசவம் பார்த்தாங்க. கை குழந்தையோட தன்னுடைய கணவனை காணாமல் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மோகனாங்கி என்ன பண்ணான்னா, அந்த நகரத்தோட அரசனான தருமாங்கத ராஜன் அப்படிங்கிறவனை சந்திச்சு, என்னுடைய கணவன் என்னை வந்து நிறை மாத கர்ப்பிணியாக ஒரு சத்திரத்தில் உட்கார வச்சுட்டு மருத்துவச்சியை கூட்டிகிட்டு வரேன்னு போனான், இது வரைக்கும் வரலை, அவனை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லைனா நான் வந்து என்னுடைய கை குழந்தையோட தீக்குளிச்சு சாகிறத தவிர வேற வழி இல்லை, எனக்கு நீங்கள் தான் தீக்குளிக்க ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்னு கேட்கவும் அரசன் தருமாங்கத ராஜன் என்ன சொன்னான் அப்படின்னா, அவசரப்படாத பெண்ணே, உன்னுடைய கணவனை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மதிமந்திரியை கூப்பிட்டு, இந்த பெண்ணோட கணவன் இந்த நகரத்தில் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லவும், அவனை தேடி வீடு வீடாக அலைஞ்சாங்க, தெரு தெருவாக அலைஞ்சாங்க, இருந்தாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. மதிவல்லவன் அப்படிங்கிற அவன் ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறி அந்த சுந்தரிங்கிற பெண்ணோட வீட்டு புலக்கடையில் கட்டி கிடந்தான். அதனால் வந்து அவனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. பல நாட்கள் தேடியும் அவளுடைய கணவன் கிடைக்காததுனால அரசன் தருமாங்கதராஜன் அவளுடைய தொல்லை தாங்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் தீக்குளிக்க ஏற்பாடு பண்ணான். ஒரு பெரிய பள்ளத்தை வெட்டி அதுக்குள்ளே விறகெல்லாம் போட்டு அதில் வந்து தீ ஏற்பாடு பண்ணாங்க. தன்னுடைய குழந்தையோட அந்த தீக்குள்ளே குதிக்கிறதுக்கு மோகனாங்கி தயாராக இருந்தான். அப்போ அந்த நகரத்தில் இருந்த மக்கள் அனைவரும் அதை வேடிக்கை பார்க்கறதுக்காக கூட்டமாக கூடியிருந்தாங்க. மதிவல்லவனை ஆட்டுக்கிடாயை மாற்றி தன் வீட்டில் கட்டி போட்டிருந்த சுந்தரிங்கிற பெண் அந்த ஆட்டுக்கிடாயை அவுத்து மேய விட்டுட்டு அவளும் அந்த வேடிக்கையை பார்க்கறதுக்காக வந்திருந்தா. இந்த நேரத்தில் மேயிறதுக்காக வெளியில் போன மதிவல்லவன் அப்படிங்கிற அந்த ஆட்டுக்கிடா அங்கே வந்திருந்தது. கண்ணீரும் கம்பளையுமா கை குழந்தையோட தீயில குதிக்கிறதுக்கு தயாராக இருந்த மோகனாங்கியை பார்த்ததும் அந்த ஆட்டுக்கிடாக்கு சுயரூபம் வந்துடுச்சு. மதிவல்லவன் தன்னுடைய மனைவி தற்கொலை செய்ய போறாளே, தன்னால தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவளை காப்பாத்துறதுக்காக வேகமாக ஓடி வந்தான். அதுக்குள்ள மோகனாங்கி தன்னுடைய கை குழந்தையோட தீயில விழுந்து இறந்துட்டான். இதை பார்த்த மதிவல்லவன் தன்னால தானே இது நடந்தது அப்படின்னு சொல்லி அவனும் அந்த தீக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுந்தரிங்கிற அந்த பெண் என்ன செஞ்சா அப்படின்னா, தன்னுடைய ஆசையால் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, ஒரு தாயும் குழந்தையும் இறந்துட்டாங்க, அது தவிர ஒரு அப்பாவி வேற இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சுந்தரிங்கிற அந்த பெண்ணும் தீயில விழுந்து இறந்து போயிட்டான். தன்னுடைய நகரத்திலே ஏதோ ஒரு மூலையில இருந்த மதிவல்லவனை கண்டுபிடிக்க முடியாம நம்ம இத்தனை பேருடைய சாவுக்கு காரணம் ஆயிட்டமே அப்படின்னு சொல்லி மனசு வருத்தப்பட்ட மதி மந்திரியும் அந்த தீயில விழுந்து இறந்துட்டாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அரசன் நினைச்சான், இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நாட்டை ஆண்டு வந்த நான் தான், பொறுப்பேற்றுக்கணும், அதனால நானும் சாகிறதுக்கு தயாரா இருக்கேன், அதுக்கு முன்னாடி துர்க்கையம்மனை போய் வழிபட்டு இதுக்கு ஒரு நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாளை உருவிக்கிட்டு ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமாக இருந்த துர்க்கையம்மன் கோயிலுக்கு போனான். அம்மனை நோக்கி மனமுருகி பிரார்த்தனை பண்ண அவன் என்ன வேண்டிக்கிட்டான் அப்படின்னா, என்னுடைய ஆட்சியில் ஏதோ ஒரு தவறு நடந்ததுனால நாலு பேர் உயிரிழந்துட்டாங்க, இந்த நாலு பேர் உயிரிழந்ததுனால என்னுடைய மதி மந்திரியும் சேர்ந்து அஞ்சாவதாக இறந்து போயிட்டாரு, இவங்க எல்லாரையும் நீங்கள் உயிர்ப்பிச்சு தரணும், இல்லைனா நானும் வந்து செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்துக்கிறதுக்கு போனான். அப்போ வந்து துர்க்கையம்மன் அவனுக்கு காட்சி அளித்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, மதிவல்லவன், அவனுடைய மனைவி மோகனாங்கி, அவங்க கை குழந்த, அதுக்கப்புறம் அந்த பெண் சுந்தரி, அப்புறம் அவனுடைய மதி மந்திரி எல்லாத்தையும் நான் உயிர்ப்பிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி துர்க்கையம்மன் உயிர்ப்பிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அரசன் மதிவல்லவனை தன்னுடைய ஒரு மந்திரி ஆக்கிக்கிட்டான், அவனுக்கு சகல பதவிகளும் கொடுத்து அவனையும் மோகனாங்கியையும் மிக சிறப்பாக பார்த்துக்கிட்டான். அவங்க கை குழந்தைய அதுக்கு பிறகு அவங்க சந்தோஷமாக வளர்த்தாங்க. இந்த கதையை பேசாமடந்தைக்கும் விக்ரமாதித்தனுக்கும் அங்கே கூடியிருந்த அனைவருக்கும் சொன்ன பேசாமடந்தையின் தலையனை என்ன கேட்டது அப்படின்னா, விக்ரமாதித்த மகாராஜ பூபதியே, எனக்கு ஒரு விடை சொல்லுங்கள், இந்த ஐந்து பேரில் யாரோட தியாகம் சிறந்தது அப்படின்னு கேட்கவும் விக்ரமாதித்தன் என்ன சொன்னார் அப்படின்னா, மதிவல்லவனோட தியாகம் தான் சிறந்தது அப்படின்னு சொன்னார். இந்த பதிலை கேட்ட பேசாமடந்தை சொன்னா, மோகனாங்கி தன்னுடைய குழந்தையோட இறந்ததுக்கு காரணம் இருக்கு, ஏன்னா தன்னுடைய புருஷன் ஏமாத்திட்டானே, அவனை வந்து எதிர்பார்த்து இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு அவன் இறந்து போனான், தன்னுடைய தவறை உணர்ந்து மதிவல்லவன் இறந்து போனான், தன்னுடைய தவறை உணர்ந்து சுந்தரிங்கிற பெண்ணும் இறந்து போனான், ஆனால் சம்மந்தமே இல்லாமல் மந்திரி வந்து தன்னுடைய தவறால தான் இவங்க எல்லாரும் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் தீயில் விழுந்தார் இல்லையா, அதுதான் வந்து சிறந்தது, அவருடைய தியாகம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி தான் பேசக்கூடாது அப்படிங்கிறதையும் மறந்து இந்த பதிலை சொன்னான். இதை கேட்ட விக்ரமாதித்தன் சிரிச்சுக்கிட்டே, மூன்றாவது முறையும் நீ வாயை திறந்து பேசிட்ட அப்படின்னு சொல்லி பேசாமடந்தைக்கு சுட்டி காட்டினார். பேசாமடந்தை தன்னுடைய வைராக்கியத்தை உடைச்சு தன்னை முதல் முறையாக பேச வைத்த அந்த நபரை பார்த்து வெட்கமடைந்து தலையை குனிந்து கொண்டாள். அப்போ தலையனை என்ன சொன்னதுன்னா, பேசாமடந்தையே, நீ ஒன்றும் கலக்கம் கொள்ள தேவையில்லை, உன்னை பேச வைக்கிறதுக்காக பத்து விதமான தடைகளை கடந்து வந்தது மட்டுமல்ல, அதன் பிறகு நீயும் உன் தாயாரும் கையாண்ட தந்திர உபாயங்கள் அனைத்தையும் உடைத்தெறிந்து இந்த இடத்தை அடைந்து திரைச்சீலை, சரவிளக்கு, தலையணையான என்னை மூன்று பேரையும் கதை சொல்ல வைத்து அதற்கு தவறான விடையையும் சொல்லி தந்திரமாக உன்னை மூன்று முறை பேச வைத்த இந்த நபர் வேறு யாருமல்ல, சகல பராக்கிரமங்களும் பொருந்திய விக்ரமாதித்த மகாராஜ பூபதி தான் அப்படிங்கிற உண்மையை தலையனே சொன்னது. இதை கேட்டதும் பேசாமடந்தைக்கும் அவளுடைய தாயான அமிர்த மோகினிக்கும் சந்தோஷம் தாளலை. விக்ரமாதித்தனுக்கு சகல உபச்சாரங்களும் செய்து அவரை தங்க வைத்து அவருக்கு எல்லா பணிவிடைகளும் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு நல்ல நாளில் பேசாமடந்தைய திருமணம் செஞ்சுக்கிட்டு விக்ரமாதித்தன் பட்டி, வேதாளம், பேசாமடந்தை அனைவரையும் கூட்டிக்கிட்டு எங்கே போனார் சொல்ல முடியுமா உங்களால்? எதுக்காக விக்ரமாதித்தன் இங்கே வந்தார் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தீங்கன்னா, அடுத்து விக்ரமாதித்தன் எங்கே போனார் அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியும். அதை அடுத்த பாகத்தில் நம்ம பார்க்கலாம், சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் நண்பர்களும் இது போன்ற விக்ரமாதித்தன் கதைகள் மற்றும் பல நூற்றுக்கணக்கான கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, பிளே ஸ்டோரில் போய் பாட்பீன் PODBEAN அல்லது காஸ்ட் பாக்ஸ் CASTBOX இந்த இரண்டு ஆப்பில் ஏதோ ஒன்று டவுன்லோட் செஞ்சு அதில் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேர்ந்தெடுத்து சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ பண்ணால் அவங்களாலையும் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.